நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சுற்றுச்சூழலியல் சிந்தனைகளை வழங்குகிறார் கோவை அரசு கலைக்கல்லூரி ஓய்வு பெற்ற வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். வெங்கடரமணன் அவர்கள்.
ஜூலியா பட்டர்ஃபிளை ஹில் என்ற அமெரிக்க பெண்மணியை கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் ஒரு மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் சுற்றுச்சூழல் போராளி. அடிப்படையில் மரங்களின் மீதும் இயற்கையின் மீதும் தீவிர காதல் இவருக்கு. நதிகள் மற்றும் நீர்நிலைகள் இவரை பெரிதும் கவர்ந்தன. இவர் 7 வயது சிறுமியாக இருந்த பொழுது இவரும் இவருடைய தாய் தந்தை மற்றும் இரு சகோதரர்களும் இயற்கையை ரசித்த வண்ணம் மலையேறி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஜூலியாவின் கைவிரலில் ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்து விட்டது. அம்மலையேறி திரும்பும் வரை அப்பட்டாம்பூச்சி பறந்து சென்று விடாமல் ஜூலியாவின் விரலிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஜூலியாவும் அதனை தொந்தரவு செய்யாமல் அதனை ரசித்துக் கொண்டே வந்தாள். அந்நாளில் இருந்து ஜூலியாவின் பெயருடன் பட்டாம்பூச்சியும் ஒட்டி கொண்டு ஜூலியா பட்டர்ஃபிளை ஹில் என்றாகிவிட்டது. அதுவரை அவர் ஜூலியா என்றும் ஜூலியா லோரைன் ஹில் என்றும் தான் அறியப்பட்டிருந்தார். அமெரிக்காவின் மிசௌரி மாகாணத்தில் மவுண்ட் வெர்னான் என்னுமிடத்தில் 1974 பிப்ரவரி 19 அன்று ஜூலியா பிறந்தார். இவரது தந்தையார் ஒரு மத போதகர். ஜூலியாவின் 22 அவருக்கு ஒரு விபத்து நேர்ந்தது. தன்னுடைய நண்பருடன் 4-சக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது வேகத்துடன் மற்றொரு கார் பின்னால் இருந்து மோதியது. ஜூலியாவிற்கு தலையில் பலத்த காயம், 1 ஆண்டு காலம் படுத்த படுக்கை. தீவிர சிகிச்சைக்கு பிறகு எழுந்து நடமாடவும் பேசவும் முடிந்தது. அவ்விபத்தும் அதிலிருந்து உயிர் பிழைத்ததும் ஜூலியாவின் வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது. அதுவரை தனக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவர் சமூகத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்தார். ஆன்மீக தேடலை நோக்கி அவரது வாழ்க்கை பயணம் அமைந்தது. அதில் சமூக மேம்பாடு, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், மரங்கள் மற்றும் காடுகளை பாதுகாத்தல் போன்றவை பிரதானமாக அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டன. சிகிச்சைக்கு பிறகு காடுகளை பாதுகாக்கும் பரப்புரையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஹம்போல்ட் கவுண்டி என்ற இடத்தில் செம்மரங்கள் நிறைந்திருந்தன. பசிபிக் லும்பர் குழுமம் என்னும் குழுமம் செம்மரங்களை வெட்டி விற்பனை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தது. மரத்தை பாதுகாக்கும் ஆர்வலர்கள் எவ்வாறு செம்மரங்களை இக்குழுமத்திலிருந்து பாதுகாப்பது என்று சிந்தித்தார்கள். செம்மரத்தில் ஏறி உட்கார்ந்து சத்தியாகிரகம் செய்து மரத்தை வெட்டுவதிலிருந்து காப்பாற்றலாம் என முடிவெடுத்தனர். யார் மரத்தில் ஏறுவது? எவ்வளவு உயரமான அடர்ந்த மரம்? எத்தனை நாட்கள் அம்மரத்தின் மீதே கடும் குளிர், மழை, பூச்சி மற்றும் பிராணிகளின் தொல்லை ஆகியனவற்றை சமாளித்து உட்கார வேண்டியிருக்கும்? இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு மரத்தை பாதுகாக்கும் ஆர்வலர்களின் குழுவிலிருந்து ஒருவரும் முன்வரவில்லை. ஜூலியா நான் தயார் என்று முன்வந்தார். 180 உயர செம்மரம், சுமார் 1500 பழமையான கலிபோர்னியா செம்மரம் இம்மரத்தின் மீது துணிந்து ஏறிவிட்டார் ஜூலியா. இது நடந்த நாள் 1997 டிசம்பர் 10. மரத்தின் உச்சியில் 6 அடிக்கு 6 அடி என்ற அளவில் ஒரு மேடை அமைக்கப்பட்டது. அதில்தான் ஜூலியாவின் வாசம். உண்பது, உறங்குவது, படிப்பது எல்லாமே அங்கேதான். சூரிய ஒளியில் இயங்கும் அலைபேசியை பயன்படுத்தி மரத்தில் இருந்தபடியே வானொலி மற்றும் தொலைக்காட்சி பேட்டிகளை கொடுத்தார். எக்காரணத்தை கொண்டும் செம்மரங்களை வெட்டக்கூடாது என்பது இவரது கோரிக்கை. இவருடைய அன்றாட உணவு கீழிருந்து கயிறு வழியாக இவருடைய உயரமான மரக்குடியிருப்புக்கு வந்துவிடும். கடும் குளிரிலிருந்து தப்பிக்க கம்பளியினாலான பையில் தன்னை முழுவதுமாக நுழைத்துக் கொண்டு சுவாசிப்பதற்கு மட்டும் ஒரு துளையை அதில் ஏற்படுத்தி உயிர் வாழ்ந்தார். அவ்வளவு உயரத்தில் சுமார் 40 மைல் வேகத்தில் வீசும் காற்று, அடைமழை இவற்றை தாங்கிக் கொண்டு வைராக்கியத்துடன் மரத்தின் மீது நாட்களை கடத்தினார். இரவு நேரத்தில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி வெளிச்சம் அவரை பூச்சிகளிலிருந்து காப்பாற்றியது. மெழுகுவர்த்தியை அணைத்துவிட்டு கம்பளிப்பைக்குள் நுழைந்தவுடன் அதன் மீது ராட்சத அணில்கள் வந்து விளையாடும். இவ்வாறு கடும் துன்பத்தை பொறுத்து கொண்டு எத்தனை நாட்கள் மரத்தில் ஜூலியா இருந்திருக்கிறார் தெரியுமா? சரியாக 738 நாட்கள். 1997 டிசம்பர் 10 1999 டிசம்பர் 18 வரை 2 வருடங்கள் 8 நாட்கள் சோதனை மிகுந்த நாட்கள். இவர் உட்கார்ந்திருந்த மரத்தின் மேலே ஹெலிகாப்டரில் பறந்து வந்து இவருக்கு மிரட்டல்கள் விடுத்தனர். செம்மரம் வெட்டும் குழுமத்தின் பாதுகாவலர்கள் இவர் இருந்த மரத்தை சுற்றி முற்றுகையிட்டு இவருக்கு கிடைக்க வேண்டிய உணவு நீர் ஆகியவற்றை தடுத்த வண்ணம் இருந்தனர். கும்பல் கும்பலாக கூடி வசை மாறி பொழிந்தனர். எதற்கும் அசரவில்லை ஜூலியா. பசிபிக் லும்பர் குழுமம் முடிவில் பணிந்தது. ஜூலியா ஏறி அமர்ந்த லூனா என்ற அம்மரம் மற்றும் அதனை சுற்றி அமைந்துள்ள 200 அடி பரப்பில் உள்ள அனைத்து மரங்களையும் வெட்டுவதில்லை என்ற உறுதிமொழியினை பசிபிக் லும்பர் குழுமம் அளித்தது. ஜூலியாவும் மரத்தை விட்டு இறங்கினார். ஜூலியாவின் புகழ் உலகெங்கும் பரவியது. செம்மர காவலர் என அவர் போற்றப்பட்டார். சிறந்த சுற்றுச்சூழல் பேச்சாளரானார். ஆண்டொன்றிற்கு 250 கூட்டங்களுக்கும் மேலாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பரப்புரையை நிகழ்த்தியவாறு உள்ளார். 2002 ஜூலை 16 ஈக்குவடாரில் வர்ஜின் ஏண்டியன் கிளவுட் காட்டின் வழியே எண்ணெய் குழாய்கள் பதிப்பதை எதிர்த்து போராடியதில் சிறை தண்டனை பெற்றார். அமெரிக்காவின் மூளை முடுக்குகளில் எங்கெங்கெல்லாம் காடுகள் அழிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஜூலியா சென்று போராடி அவற்றை தடுத்தாட்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இவரை பற்றிய படங்கள், பாடல்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன இவருடைய சேவையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. கொண்ட கொள்கைகள் உறுதி மற்றும் மனத்திற்பம் கொண்ட இப்பெண்மணி இரும்பு பெண்மணி அல்ல, மரப்பெண்மணி. டாரிபெல்லி ராமையா என்றொரு மனிதர். காலியான நிலப்பகுதி இவர் கண்ணில் பட்டுவிட்டால் போதும், உடனே தன்னுடைய சட்டை பையில் தயாராக வைத்திருக்கும் மரங்களின் விதைகளை எடுத்து அவ்விடத்தில் தூவி விடுவார். அது மட்டுமல்ல, அவை சிறிய செடியாக வளர்ந்து மரங்களாகும் வரை பராமரித்து மகிழ்வார். இதுவே வாழ்வில் லட்சியமாக வைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார். இதுவரை எவ்வளவு மரங்களை உருவாக்கியிருக்கிறார் ராமையா? 1 கோடி மரங்களுக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள் அவரை சுற்றி இருப்பவர்கள். தெலுங்கானா மாநிலத்தில் கம்மம் மாவட்டத்தை சார்ந்த ராமையாவிற்கு மக்கள் இட்ட செல்ல பெயர் சேட்லா ராமையா. தெலுங்கில் சேட்டு என்றால் மரம். விதைகளை சேகரித்து விதைத்து மரமாக்கும் அறிவையும் ஆர்வத்தையும் தன்னுடைய தாயிடமிருந்து கற்றுக்கொண்டதாக கூறுகிறார் ராமையா. பரிணாமத்தின் ரகசியமே விதை என்கிறார் இவர். சரியான பருவகாலத்தில் அதனை மண்ணில் விதைக்கும் பொழுது அது முகிழ்த்து மரமாகிறது. மிதி வண்டியில் தன்னுடைய ஜோல்னா பை முழுக்க விதைகளை எடுத்துக்கொண்டு பல மைல் தூரம் பிரயாணிக்கும் ராமையா தான் காணும் தரிசு பூமி அனைத்தும் பச்சை பசில் என்று மிளிர வேண்டும் என்ற உந்துதலுடனும் தன்னுடைய பணியை செய்து வருகிறார். எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்ப்பது இல்லை. பல்வேறு வகை மரங்களின் விதைகளை சேகரித்து வைத்திருக்கிறார். கம்மத்தில் உள்ள பல்லேகுடா பாலத்தின் இரு மருங்கிலும் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவு பாதையில் மரங்களை வளர்த்து பசுமையாக்கியதில் இவருடைய பணி தொடங்கியது. நூலகங்களுக்கு சென்று மர வளர்ப்பு தொடர்பான புத்தகங்களை படித்து அதனை எல்லோருக்கும் சொல்கிறார். நூலகம், கோவில் ஆகிய இடங்களில் மரங்களை வளர்த்து பசுமையாக்கிய பெருமை இவரை சாரும். தன்னுடைய கிராமத்து சுவர்களில் மரம் வளர்ப்பு பொன்மொழிகளை அழகாக எழுதி வைப்பது இவருடைய மற்றொரு பொழுதுபோக்கு. வீணாகி போன பழைய பொருட்களை சேகரித்து அவற்றுக்கு ஒரு வடிவத்தை தந்து அதிலும் மரம் வளர்ப்பு தொடர்பான வாசகங்களை எழுதி அனைவரின் பார்வையில் படுமாறு வைப்பது இவருடைய மற்றொரு பணி. மரங்களை நாம் பாதுகாத்தால் அவை நம்மை காக்கும் என்பதே இவர் வலியுறுத்தி வரும் கொள்கை. சுற்றுச்சூழல் பற்றிய அனைத்து விஷயங்களையும் சேகரித்து அவற்றை மக்களிடையே பரப்புவது என்ற முனைப்புடன் செயல்படும் ராமையாவிற்கு துணையாக நின்று தோள் கொடுப்பவர் அவரது மனைவி. இவ்விருவரும் அவ்வூரின் செல்ல பிள்ளைகள். படிப்பறிவு அதிகம் பெற்றவர் அல்ல, முனைவர் பட்டம் பெற்றவர் அல்லர், மாட மாளிகையில் பிறந்த செல்வந்தரும் அல்ல, சாதாரண பாமரர் ராமையா. ஆனால் பசுமை புரட்சியை செய்யும் அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார். சாதனைகள் நிகழ்த்த இச்செயற்கை கூறுகள் தேவையில்லை. மனதளவில் தீவிரத்தையும் உறுதிப்பாட்டையும் வளர்த்து கொண்டாலே போதுமானது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், உள்ளுவது எய்துதல் எளிது, மண் மட்டும்தான் உள்ளுவது உள்ளப்பெறின் என்பது 100க்கு 100 உண்மை என்பது இவர்களின் வாழ்க்கையிலிருந்து உணர முடிகிறது. இரு புனலும் வாய்த்த மலையும் வறு புனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு என்பார் வள்ளுவர். இவர்களால் தான் இது சாத்தியமாகிறது என்பது நிதர்சனமான உண்மை.
சுற்றுச்சூழலியல் சிந்தனைகளை வழங்கியவர் கோவை அரசு கலைக்கல்லூரி ஓய்வு பெற்ற வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். வெங்கடரமணன் அவர்கள்.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055
243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.